ஆவியானவரே, வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை காடும்படி எங்கள் கண்களை திறந்து விடுங்கள். சத்தியத்தை கருத்தாய் கேட்க, கவனமாய் கேட்க தேவ ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யணும்ப்பா. இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, அதன்படி வாடுவர்களாக இருக்க எங்களுக்கு பலம் தர வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், பெற்றுக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே, தேவனுடைய வசனத்துக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். என்னோடு கூட திரும்பிக் கொள்ளுங்கள், பிரசங்கியின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரை, பழைய ஏற்பாட்டில் 800வது பக்கம். தயவுசெய்து எல்லாரும் விடுத்துக் கொள்ளுங்கள். பிரசங்கியின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரை வாசிக்க கேட்போம்.
இதமான வார்த்தைகளை கண்டுபிடிக்க பிரசங்கி வகை தேடினான்.
இதமான வார்த்தைகளை கண்டுபிடிக்க பிரசங்கி வகை தேடினான்.
எழுதின வாக்கியங்கள் செவ்வையும் சத்தியவுமானவைகள். ஞானிகளின் வாக்கியங்கள் தாட்டுக்கோள்கள் போலவும் சங்க தலைவர்களால் அறையப்பட்ட ஆணிகள் போலவும் இருக்கிறது. அவைகள் ஒரே மேய்ப்பனால் அளிக்கப்பட்டது. என் மகனே, இவைகளினாலே
புத்தி அடைவாயாக.
அநேகம் புத்தகங்களை உண்டு பண்ணுகிறதற்கு
முடிவில்லை.
அதிக படிப்பு உடலுக்கு
இழைப்பு.
காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியைகள் ஒவ்வொரு செயல்களையும்
அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும்
நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார்
என்பதை அறிந்து கொள்வார். இந்த பிரசங்கியின் புஸ்தகம் இட் இஸ் ஃபுல் ஆஃப் விஸ்டம், ஞானம். அவள் ஒரு ஜானுவா. ஆகவே அதில் எழுதப்பட்ட வார்த்தைகள் நாம் மிகவும் சிந்திக்க வேண்டும். தேவனே அந்த மனுஷனுக்கு அந்த ஞானத்தை கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படாகட்டும். சரி, இதமான வார்த்தைகளை கண்டுபிடிக்க பிரசங்கி வகை தேடினார். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமா? என்னவா? ஒன்று, தேவனுக்கு பயப்படு. மற்றது, அவர் கற்பனைகளை கைக்கொள். இதுவே எல்லாரும் மேலும் விழுந்த கடம் என்று சொல்லிட்டு சொல்றாரு. ஒவ்வொரு கிரியைகளை தயவு செய்து நான் சொல்றது கொஞ்சம் கவனி. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்விலே நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்களும், அந்தரங்கமான அனைத்து கிரியைகளும், வெளியரங்கமோ அந்தரங்கமோ எல்லாவற்றையும் ஆண்டவர் நியாயத்திலே கொண்டு வருவார். ஆகவே நீ தேவனுக்கு பயப்படு. ஐ சே இட் அகைன், காரியத்தின் கடைத்தொகை. இந்த பிரசங்கி புஸ்தகத்தின் ஒட்டுமொத்தமான ரத்தின சுருக்கமாக இந்த புத்தகத்தை 2 வசனத்தில் முடிக்கோடுமாக இருந்தால், இந்த 12 அதிகாரத்தையும் 2 வார்த்தையில முடிக்கோடுமாக இருந்தால், ஒன்று, தேவனுக்கு பயப்படு, மற்றது, அவருடைய கற்பனைகளை கைக்கொள். இதுவே நம் எல்லாரும் மேலும் விழுந்த கடமை. இப்படி சொல்லிருந்தா சொல்றாரு ஒவ்வொரு கிரியைகளும். So when we go to the book of Revelation, நாம் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு போகும் பொழுது அங்கு ஒவ்வொரு சபைகளுக்கும் ஆண்டவர் சொல்றாரு, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். சபையை தேவன் கவனித்து பார்க்கிறார். சபை என்றால் யாரு? நீங்களும் நானும் தான் சபை. அவை சபையில இருக்கிற தன்னுடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் எப்படி இருக்கிறார்கள், எப்படி வாழ்கிறார்கள், என்ன செய்கிறார்கள், என்ன நோக்கத்தோடு அவர்கள் வாழ்கிறார்கள், வருகிறார்கள், ஆலயத்துக்கு போகிறார்கள். சோ தேவன் எல்லாவற்றையும் அறிகிறார், கவனிக்கிறார். ஆகவேதான் சபைகளை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, உன் கிரியைகளை உன் செயல்களை நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே நாம் ஒருவரும் மறக்க கூடாது, ரட்சிக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவருடைய செயல்களும் அது நன்மையானாலும் தீமையான, நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் எல்லாவற்றையும் கவனிக்கிறார். கவனிக்கிறது மட்டுமல்ல, நியாய தீர்ப்பில் தேவன் கொண்டு வருவார். நான் உங்களுக்கு முந்தி சொல்லியிருக்கிறேன், மனிதன் தன் செயல்களினால் அறியப்படுகிறார். A man who knows by his works and deeds. ஒரு மனிதன் தன் கிரியைகளினால் தன் செயல்களினால் அறியப்படுகிறார். இதை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, மரமானது கடிகளாலே அறியப்படும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். சோ ஆண்டவர் மரங்களை குறித்து கவலைப்படுகிறார். சோ நம்முடைய வாழ்விலே வெளிப்படுகிற செயல்கள் கிரியைகள் ஒரு மனிதன் தன் செயல்களினாலே அறியப்படுகிறார். இங்கே பிரசங்கி சொல்கிறாரு, ஒவ்வொரு கிரியைகளை மட்டுமல்ல அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தை ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு மனுஷிக்கும் ஒன்று வெளியரங்கும் மற்றது அந்தரங்கம் இருக்கத்தான் செய்யும். சோ அந்தரங்கம் என்கின்றது மற்றவர்கள் அறியாதது, வெளியரங்கம் என்றது எல்லாருக்கும் தெரிந்தது. சோ எல்லோருக்கும் இந்த ரெண்டு பகுதியும் இருக்குது. ஆனால் வேதம் தெளிவாய் சொல்றது, வெளியரங்கமான காரியமா இருந்தாலும் அந்தரங்கமான காரியமா இருந்தாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். இதை எப்படியோ வைத்துக் கொண்டு 2 கொரிந்தியர் 5:10-11 ஒரு விசை வாசி கேட்போமே. 2 கொரிந்தியர் 5:10-11 நம் வாசி கேட்போம். இப்படி
ஆகியால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கது.
அதுக்கு முதல் வசனத்தை, அதுக்கு முதல் வசனத்தை,
ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது.
நல்ல கவனிங்க, நான் சொல்ற வசனத்துக்கு ஆதாரமாக இந்த வசனத்தை பில்டப் பண்றேன். கவனி, ஏனெனில் படிங்க,
ஏனென்றால் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும் படி.
சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது. நல்ல கவனி, சரீரத்திலே இந்த சரீரத்தில் நாம் இருந்து கொண்டு நாம் செய்கிற நன்மைக்கோ தீமைக்கோ தக்க பலனை அடைவோம் என்று படிங்க.
நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கது என்று
பாருங்க. ரட்சிக்கப்பட்டு யார் எழுதப்பட்டிருக்கு, யாருக்கு எழுதப்பட்டிருக்கு? ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு, சபைக்கு, தேவ பிள்ளைகளாகிய உனக்கும் எனக்கும் எழுதப்பட்டிருக்கு. என்ன? சரீரத்திலே அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடைவோம். அது மட்டுமல்ல, கிறிஸ்துவ தியாசனத்துக்கு முன்பாக நாம் என்ன செய்ய போறோம்? வெளிப்பட வேண்டும். ஆகவே தேவனுக்கு பயப்படு. சோ இன்று நம்முடைய செய்தியின் தலைப்பு, தேவ மனிதர்களும் தெய்வ பயம். ஒரு தேவனுடைய மனுஷன் அவன் தேவனுக்கு பயப்படுறவனாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அவன் தேவனுடைய மனுஷன் அல்ல. மேபி நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்ளலாம், நான் ஆண்டவரை அறிந்திருக்க என்று சொல்லலாம். ஆனால் தீத்து கெழுதி நிருபம் பாருங்க, நிருபம் தீத்து கெழுதி நிருபம் 1:10 கடைசி வசனத்தை கொஞ்சம் குறைச்சு கொள்ளுங்க, வீட்டை போய் கொஞ்சம் படிச்சு பாருங்க என்ன சொல்லப்படுது. அது என்ன சொல்லப்படுறது? அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை செய்கிறார்கள். ஆனால் தங்கள் கிரியைகளினாலோ செயல்களினாலோ அவரை மறுதளிக்கிறார்கள். They believe in God. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறார்கள், தேவனை நம்புகிறார்கள், ஆனால் தங்கள் செயல்களினாலே தேவனை என்ன செய்கிறார்கள், மறுதளிக்கிறார்கள் என்று தீத்து நிருப முதலாம் அதிகாரம் கடைசி வசனம் தெளிவாய் சொல்றது. என கருமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்ல வர காரியம், நாம் எல்லோரும் ஒரு நாளைக்கு கிறிஸ்துவின் நியாயசனத்துக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும். மறந்துடாது, நம்ம எல்லாருக்கும் ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது. இப்படி சொல்லவே எனக்கு பயம் தான். ஆனா சத்தியத்தை நம்ம போதிக்க ஆக வேண்டும். தயவு சொன்ன கவர், ஏனென்றால் மனிதர்களை ஒரு விதத்துல சமாளிச்சுட்டு போயிடலாம். இருந்து யோசிக்கிற சில இடத்துல இருந்து யோசிப்பேன், மனுஷர்களை எதையாவது சொல்லி கிளி சமாளிச்சுட்டு போயிடலாம், சரிப்படுத்திடுவோம். ஆனா தேவனை சமாளிக்கல, ஆண்டவரை சமாளிக்கல, அதை இதை சொல்லி கதை விடையல. சோ நாம எல்லோரும் நம்முடைய வாழ்விலே நாம் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு கிறிஸ்துவின் நியாயசனத்துக்கு முன்பாக வெளிப்படணும். சோ ஏன் நாம இயேசுவின் நியாயசனத்துக்கு முன்பாக நிற்க போறோம்? நாம் ரட்சிக்கப்பட்ட நாளிலே இருந்து, நாம் ரட்சிக்கப்பட்ட நாளிலே இருந்து நாம் கண்களை மூடும் நாள் வரைக்கும் இந்த பூமியிலே நாம் செய்த நன்மைகளுக்காகவும் தீமைகளுக்காகவும் தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். ஆகவே என்ன சொல்றாரு, நீ தேவனுக்கு பயப்படு. எங்க நம்ம எல்லாருக்கும் ஒரு நியாய தீர்ப்பு இருக்குன்றக்குள்ள நமக்குள்ள ஒரு ஒரு தேவ பயபரவா இல்லையா? நாம் இப்படி வாழ்ந்துட்டு போகல, துணிகரமாக சில காரியங்களை செய்துட்டோ கதைச்சிட்டோ நாம நிம்மதியாக இருக்க முடியாது. சோ தேவ பயம் என்பது தேவ மனிதர்களுக்கு மிக மிக அவசியமாகும், மிக மிக அவசியமாகும். இதை குறித்து ரெண்டு கொரிந்தியர் 7 அதிகாரம் முதலாம் வசனம் படிக்கிறது, படிங்க. 7 அதிகாரம் முதலாம் வசனம்.
வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே,
பிரியமானவர்களே,
மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா,
போருங்க, மாம்சத்திலும் ஆவியிலும் இருக்கிற எல்லா அசுசிகளும் நீங்க. எல்லாம் கவனிங்க, ஆவியிலும் மாம்சத்திலும், அதாவது உள்ளும் வெளியும். சோ ஆவியை நாம பார்க்க முடியாது, வெளியில் இருக்க மாமிசத்தை நாம, நம்முடைய சரீரத்தை நாம மற்றவர்களோ அல்லோ நாம பார்க்க முடியும். நம்முடைய ஆவியை, நமக்குள்ள இருக்கிற ஆவியை நாம் பார்க்க, நாமே பார்க்க முடியாது, அடுத்தவர்களும் பார்க்க. ஆனா தேவன் நம்முடைய ஆவியை கவனிக்கிறார், பார்க்கிறார். ஆகவேதான் ஆவியிலும் சரீரத்திலும் மாமிசத்திலும் இருக்கிற அசுசியை படிங்க. வசனத்தை
இப்படி இருக்க வாக்குத்தத்தங்கள், இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக்கொண்டு.
நம்மை சுத்திகரித்துக் கொண்டு, கொஞ்சம் கவனிங்க, நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்த வாக்குதலை
தேவ பயத்தோடே
பூரணப்படுத்த கடவோம். என்னத்தை பூரணப்படுத்திருக்கா? பரிசுத்த வாக்குதலை பூர்ணப்படுத்திருக்கான். பரிசுத்தமாக்குதலை பூர்ணப்படுத்துவதற்கு அடிப்படையாக நமக்குள்ள இருக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? தேவ பயம். சோ தேவ பயம் உள்ள மனுஷன் தான் பரிசுத்த வாழ்விலே பூர்ணமாக முடியும். In other words, தேவனுக்கு பயப்படுறவன் பரிசுத்தமா இருப்பான், பரிசுத்தமா வாழ்றவன் தேவனுக்கு பயப்படுவான். சோ தெய்வ பயத்தோட பரிசுத்தமாக்குதலை பூரணப்படுத்த தொடர்ச்சியான காரியம். ஒரே நாளில நாம பரிசுத்தமாகறது இல்லை, ஒரே ஒரு வருஷத்தில் ஆகிறதும் இல்லை. நாம எந்த அளவுக்கு தேவோட வார்த்தையை கேட்டு கேட்டு எந்த அளவுக்கு தேவோட வசனத்துக்கு நாம இடம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நாம் இந்த வார்த்தையிலே வாழ்க்கையில முன்னேற முடியும். சிலருக்கு என்னதான் கத்தி கத்தி பிரசங்கம் பண்ணினாலும், சிலருக்கு என்னதான் விழுந்து விழுந்து பிரசங்கம் பண்ணாலும் ஏறுறதே இல்லை, உள்ளுக்கு போறதே இல்லை. ஆனா உலக காரியங்கள் உடனே உள்ளே போ, ஆனா தேவனுக்கு அடுத்த காரியங்கள் உள்ளே போற, ஏனென்றால் ஏற்கனவே நம்முடைய இருந்து வேற காரியங்கள் நிரம்பி போயிருக்குது. அங்க எல்லாம் போய் அதை இதெல்லாம் கேட்டு எல்லாவற்றையும் நம்முடைய இருக்க நிரப்பி விட்டால் தேவனுடைய வசனம் உள்ள போறதுக்கு இடமே இல்லை. பட் தி பைபிள் சேஸ், வேதம் என்ன சொல்றது, பூமிக்குரியவன் பூமிக்குரியவதை சிந்திக்கிறார். அது மட்டுமல்ல, மாமிச சிந்தை மரணம் என்று யாருக்கு ரட்சிக்கப்பட்டோம். சோ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய வசனத்தை கேட்டு தெய்வ பயத்தோடு நாம் நடக்கப்படும் வாழவும். சோ பரிசுத்தமாக்குதலை தெய்வ பயத்தோடு பூர்ணப்படுத்த. சோ நாம் இதுல முன்னர் நாம் ஒருதரும் சொல்ல முடியாது, என்னை சேர்த்துதான் ஒருவர் நான் சொல்ல முடியாது, நாம் என்ன பரிசுத்தத்தில் தேறிவிட்டேன் என்று சொல்லி எவரும் நாம் சொல்ல முடியாது. சோ நாம் பரிசுத்த வாழ்விலே தேவனுடைய வசனத்தை கேட்டு 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 நாம தேறிக் கொண்டிருக்கிறோம். பட் இயேசு என்ன சொல்றாரு, தேறின எவனும் குருவ போல இருக்கிறார். நாம நம்ம யாரை போல மாறணும், இயேசுவ போல. நாம தேவனுடைய வசனத்தை கேட்டு 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 குருவ போல மாறணும். நம்மை ரட்சித்த தேவ குமாரோட சாயலுக்கு ஒப்பாக மாறணும். ஆண்டு பயிர ரோமில் சொல்லப்படுது, அவருடைய குமாரோட சாயலுக்கு ஒப்பாக இருக்கும்படி. சோ ஆண்டவர் இயேசுவை போல நாம் வாழணும் மாறணும் என்பதே பிதாவாகிய தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அவருடைய கருமன தேவனுடைய பிள்ளைகளே, தேவ பயம் நம்முடைய வாழ்விலே மிக மிக அவசியம். சில வேளையில் நாம நினைக்கிறோம், நான் தேவனுக்கு பயப்படுறோம். சோ நம்முடைய நினைவுகள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக சரிதானா என்பதை நாம் கொஞ்சம் நிதானிக்கிறோம். நம்மை குறித்து எண்ண வேண்டிய அளவுக்கு மிஞ்சி எண்ணுவது தேவனுக்கு முன்பாக பாவமா? ஆகவே நாம் இருக்கிறபடி நாம தேவனுக்கு முன்பாக நம்மை நாம் ஒத்துக்கொள்ளும். நம்முடைய இல்லாத ஒன்றை இருக்கிறது போல நம்ம பிஹேவ் பண்ணிடக்கூடாது. எனக்கு அறிவுள்ள தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுக்கு பயப்படுற பயம் நம்முடைய வாழ்வில் மிக மிக அவசியமானது. சோ இப்ப முக்கியமான ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். பிரசங்கின் புஸ்தகம் 8:11-12 படிங்க.
8
கொஞ்சம் பாருங்க, எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. பிரசங்கின் புஸ்தகம் 8:11-12 எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க பிளீஸ். இப்ப படி, துர்க்கிரியைகளுக்கு உரிய தண்டனை
சீக்கிரமாய் நடவாதபடியால்,
சீக்கிரமாய் நடவாதபடியால்
மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்ப செய்ய அவர்களுக்குள்ளே
துணிகரங்கொண்டிருக்கிறது. துர்க்கிரியைகளுக்கு ஏற்ற தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரருடைய இருதயம் பொல்லாப்ப செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. அடுத்த வசனப்படி,
பாவி 100 பொல்லாப்ப செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். துன்மார்க்கனோ நன்றாயிருப்பதில்லை, அவன் தேவனுக்கு முன்பாக பயப்படாது இருக்கிறபடியால் நிழலை போல் இருக்கிறது, அவனுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதும் இல்லை.
சரி, நன்றாய் கவனிங்க. துர்க்கிரியைகளுக்கு ஏற்ற தண்டனை சீக்கிரமாக நடக்கிறது. இன்னைக்கு இதனாலதான் சிலருக்குள்ள துணிகரம் கொண்டு அவர்கள் பாவம் செய்யற. பாவம் செஞ்ச பாவம் செய்யறவனும் நல்லா தானே இருக்கிறான், அவனும் வாழ்றான் தானே, அவன் குடும்பம் நல்லா இருக்குதானே, அவன் பிள்ளைகளும் வாழ்றாங்க தானே, அவர் மன்னிப்பார். ஏனென்றால் துர்க்கிரியை கேட்ட தண்டனை சீக்கிரமாக நடவாதபடியால் தான் அநேக மனுஷோட இருதயம் பொல்லாப்பை செய்ய பாவத்தை செய்ய துடிகரங்கள். சொல்றதுல கவனிங்க, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், பாவத்தின் தன்மையை விட பாவியின் மனோநிலைமை தேவனுக்கு மிக மிக அவசியம். ஆகவேதான் என்ன நிலையிலிருந்து நீ விழுந்தாய் என்பதை நினைத்து நீ வளர்ந்துரும், இல்லையே நியாயத்தீர். என்ன நிலையில இருந்து நாம் ஒரு காரியத்தை செய்கிறோம், அல்லது ஒரு காரியத்தை நாம் அணுகிறோம், அல்லது ஒரு காரியத்தை நாம் கதைக்கிறோம் என்பது ஆண்டவருக்கு மிக முக்கியம். பிகாஸ் தேவன் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார், இருதயத்தை பார்க்கிறார். நாம் என்ன நிலைமையில் இருந்து ஒரு பாவத்தை செய்கிறோம் என்பதை தேவன் அறிவார். ஆகவே பாவத்தின் தன்மையை விட பாவியின் மனோநிலைமை மிக முக்கியம். அவங்க நாம என்ன நிலைமையிலிருந்து காரியங்கள் நடத்துறோம் என்பதை தேவன் அறிவார். மனுஷருக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம், மறைவாக இருக்கலாம், ஆனால் தேவன் அதை அறிகிறார் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. சரி, போகட்டும். பொதுவாக நான் தேவ பயத்து குறித்து மூன்று முக்கியமான காரியங்கள் சொல்வது உண்டு. சிறு பிள்ளைகளுக்கும் என் வீட்டில் என் பிள்ளைகளுக்கு நான் அதை சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். தேவ பயத்துக்கு மூன்று காரியம் அடிப்படையாக இருக்கிறது. ரொம்ப சிம்பிளாக இருக்குது, நான் ஹம்பிளா சொல்றேன். தேவ பயம் என்றால் மூன்று முக்கியமான காரியத்தை நாம் பார்க்க முடியும். ஒன்று, தடைக்கப்படுங்க, நாம் என்னத்தை செய்தாலும், எங்க போனாலும், என்னத்தை செய்தாலும் தேவன் நம்மை காண்கிறார், கவனிக்கிறார் என்பதை மறக்கக்கூடாது. நீ எங்க போனாலும் எதை செய்தாலும் தேவனுடைய கண்களதை காண்கிறது. சங்கீத புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அதனால் உறங்காத கண்கள், மூடாத கண்கள், அது தேவனுடைய கண்கள் தான். பாருங்க, இரவும் பகலும் பார்த்துட்டே இருக்குது, கவனிச்சுட்டே இருக்குது. நீ எங்க போறாய், என்ன செய்கிறாய், எப்படி இருக்கிறாய் பார்த்துட்டே இருக்கிறார். அந்நிய பெண்ணாகிய ஆகார், இஸ்ரவேலர் இல்லாத, யூத பெண் இல்லாத ஒரு பெண் ஆகார், எகிப்திய பெண்ணவள், அவள் தேவனுக்கு ஒரு பேர் வச்சாள், நீ என்னை காண்கிற தேவன், the Lord who sees me. நீர் என்னை காண்கிற தேவன். அவள், நான் உங்களுக்கு சொல்ற கேளுங்க, நீங்க எங்க போனாலும் எதை செய்துதான், நம்ம எங்கு போனாலும் எதை செய்தாலும் தேவனுடைய கண்களதை கவனிக்கிறது. ஒரு வசனம் படிங்க, சங்கீத புஸ்தகம் 33 அதிகாரம், சங்கீதம் 33:13-14.
கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுஷரையும் காண்கிறார்.
திரும்ப படிங்க.
கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார்.
எல்லா மனு புத்திரரையும் என்ன செய்யறாரு,
காண்கிறார்,
காண்கிறார். வானத்திலிருந்து எல்லா மனுஷரையும் என்ன செய்யறாரு, காண்கிறார். அடுத்த வசதிப்படி,
தாம் வாசமாயிருக்கிற ஸ்தானத்தில் இருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாயிருக்கிற,
பூமி குடிகள் எல்லாரும் மேலும் என்னவாரு, கண்ணோக்கமாக இருக்க. தம்பி, தங்கச்சி, அக்காமாறு, அண்ணாமாறு, அன்போடு பணிவோடு நான் சொல்லிக்கொள்ற வார்த்தை, நீ எங்க போனாலும், நீ எதை செய்தால், மற்றவர்களுக்கு மறைவாக மனுஷர்களுக்கு தெரியாமல் கூட நீ எங்கு போனாலும், எதை செய்தாலும், என்னத்தை செஞ்சிட்டு வந்து இருந்தாலும், எங்க போயிட்டு வந்திருந்தாலும், மற்றவருடைய கண்களுக்கு மறைவாக இருக்கலாம், ஆனா தேவனுடைய கண்களுக்கு எல்லாம் வெளிப்படையும் வெளியரங்கமாக இருக்கு என்பது நீ மறக்காது. தேவனுடைய கண்கள் என்னை பார்க்கிறது என்ற அந்த நினைவு உணர்வு எனக்குள்ள இருந்தா எப்படி பாவம் செய்யும். இதனாலதான் யோசேப்பு ஓடினான், போயிட்டு என் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யறது எப்படி, தேவனுடைய கண்களுக்கு மறைவாக இருக்கிறது என்ன, அவன் தேவன் என்னை காண்கிறதாகவே அவன் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யறது எப்படின்னு சொல்லி ஓடினான்னு சொல்லி நான் வேத்துல நான் பார்க்கிறோம். ஆகவே என்ன கருமான தேவனுடைய பிள்ளைகளை ஒன்று மறந்துடாதீங்க, நாம் எங்கு போனாலும் எதை செய்தாலும் தேவனுடைய கண்கள் நம்மை கவனித்து பார்த்து கொண்டே இருக்கிறார். அவை தேவன் என்னை காண்கிறார் என்கின்ற அந்த உணர்வு, அந்த உண்மையை நாம சரியாக புரிந்திருந்தா இலகுல நாம பாவம் செய்ய மாட்டோம். இரவும் பகலும் உறங்காமல் தூங்காமல் தேவனுடைய கண்கள் நம்மளே நோக்கமா இருக்குது. நீதிமொழிகள் 15:3 வசனம் சொல்றது, கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நோக்கமாக இருக்கிறது, நோக்கி பார்த்துட்டே இருக்கு. இன்றைய செய்தியில நான் உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து கர்த்தருடைய வார்த்தையாக சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நாம் ஆராதிக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. எங்கு போனாலும் எதை செய்தாலும் தேவனுடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து என்னையும் உன்னையும் நோக்கி பார்த்துட்டே இருக்குது. ஆண்டவருடைய கண்கள் நம்மை கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறது என்கின்ற சத்தியத்தை நாம சரியாக அறிந்தால் எப்படி நாம தேவனுக்கு பாவம் செய்யறது. அவை தேவன் என்னை காண்கிறார் என்கின்ற அறிவும் உணர்வும் நமக்குள்ளே இருக்குமாக இருந்தால் நாம் தேவனுக்கு பயப்படுவோம், தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ய இலகுவில் துணிய மாட்டோம். ஆகவே மறந்துடாத, உன்னை காண்கிற கண்கள் உண்டு, நீ எங்கு போனாலும் உன்னை கவனிக்க, அம்மா அப்பாவுக்கு எல்லாம் தெரியாது, அவர்களுக்கு எல்லாவற்றையும் பார்க்க முடியாது, போதகருக்கும் எல்லாம் தெரியாது, நம் சகோதரர்களுக்கும் எல்லாம் தெரியாது. ஆனா தேவனுடைய கண்கள் மாத்திரம் எப்பொழுதும் நம்மை கவனித்து பார்த்து கொண்டே இருக்கிறது. எனக்கு அருமானவர்களே, இன்றைக்கு இந்த சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நியாய தீர்ப்பு நாளிலும் இந்த தேவனுடைய வசனம் நமக்குள்ளே செயல்படும் என்பதை சத்தியத்துப்படி நான் உங்களை சொல்றேன். சோ தேவ பயத்துக்கு அடிப்படை காரணம் தேவன் என்னை காண்கிறார், என்னை கவனிக்கிறார் என்கின்ற சத்தியத்தை நாம் மனதார அறிந்து கொள்ள. நம்பர் டூ, ஒன்று தேவன் நம்மை காண்கிறார், இரண்டாவது தேவன் நம்மை கேட்கிறார். In every conversation, there is a silent listener என்று சொல்வார். எல்லா சம்பாஷணையின் மத்தியிலும் இன்னொருவர் நம்மை கேட்டு இருக்கிறார். சோ முதலாவது தேவன் நம்மை காண்கிறார், இரண்டாவது தேவன் நம்மை கேட்கிறார். என்னங்க, நாம கதைக்கிற எல்லா கதைகளையும் தேவன் கேட்கிறார் என்கின்ற சத்தியத்தை நாம சரியாக அறிந்தால் கண்டதை நாம கதைப்போமா? அப்படி நாம கண்டதெல்லாம் கதைச்சா நாம தேவ பயமுள்ளவன்னு சொல்லவே கூட. ஒருவேளை நாம பெருசா நினைச்சு கொள்ளலாம், ஆனா தேவனுக்கு முன்பாக உண்மையாக தேவனுக்கு பயப்படுறவன் தன் வார்த்தையில ரொம்ப கவனமா இருப்பான். ஏதா அவனுக்கு தெரியும், இந்த வாயாலதான், இந்த நாவாலதான் அவரை புகழ்றேன், இந்த நாவாலதான் அவரோட கண்டக்ட் பண்றேன், அவரை தொழுது கொள்றேன், அவரிடத்தில் மண்டாடுறேன், விண்ணப்பம் பண்றேன். இதை நான் கெடுக்க கூடாது, முழு சரீரத்தையும் கெடுக்குது என்று யாக்கோபு மூன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கிறேன். ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தி விடுது. சோ நாம் என்னத்தை கதைத்தாலும் தேவன் கேட்கிறார் என்கின்ற சரியாக நாம் சத்தியத்தை அறிந்தோமானால் கண்டதை நாம கதைக்க மாட்டோம். அப்படி கதைச்சா நாம தேவ பயமுள்ளவன் சொல்லுவதற்கு இல்லை. யோவான் 20 அதிகாரத்துல அங்க ஒரு சம்பவத்தை நாம பார்க்கிறோம். 25 வசனத்துல பாத்தீங்களா இருந்தா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு வீடு பூட்டி இருக்க உள்ள பிரவேசித்து உங்களுக்கு சமாதானம் என்றார். அப்ப இயேசு கிறிஸ்து முதல் தடவை வந்து அப்போஸ்தலருக்கு சமாதானம் சொல்லும் பொழுது அங்கே மிஸ்டர் தோமஸ் இல்ல, தோமா அங்க இல்ல, இது உங்களுக்கு தெரியும். அவை நான் வசனத்தை பாசிக்கூடிய அவசியம் உங்களுக்கு தெரியும். சோ அப்ப தோமா அங்க இல்ல. ஆகவே இயேசு போன பிற்பாடு அப்போஸ்தலர்கள் தோமாவுக்கு சொன்னார்கள், நாங்கள் இயேசுவை கண்டோம். இதுல ஒரு காரியம் நான் குறிப்பிடுறேன், இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு முன்பு, நல்ல கபடி, இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு முன்பு எப்பொழுதும் சீஷர்களோடு கூட இருந்தார். ஆனால் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு அப்படி எப்பொழுதும் இயேசு கூட இருக்கல். தேவை ஏற்பட்ட பட்சத்தில் அவர்களுக்கு தரிசனமானார், காரியத்தை செய்துவிட்டு மறைந்திருந்தார். பிகாஸ் அவருடைய ஊழியம் முடிந்து அவர் ரட்சிக்கும், அதாவது மரிக்கிறதுக்கு முன்பு, சிலுவையில் மரிக்கிறதுக்கு முன்பு 3.5 ஆண்டுகள் அப்போஸ்தலர்களோடே இருந்தார், சீஷர்களோடே இருந்தார், வாழ்ந்தார், போஷித்தார், ஊழியம் செய்தார். ஆனா உயிர்த்தெழுந்த பிற்பாடு தேவையான நேரத்தில் மாத்திரம் தரிசனமாகி கடந்து செல்வார். சோ அப்போஸ்தலர்கள் இருக்கத்தக்கதாக உயிர்த்தெழுந்த பிற்பாடு இயேசு காட்சி கொடுக்கும் பொழுது தோமா அங்கு இருக்கேன். தோமா வந்த பிற்பாடு அப்ப சொன்னாங்க இயேசுவை கொண்டோம். அவ என்ன சொன்னா தெரியுமா? நான் அவரை கண்டு அவர் கைகளில் உண்டான காயத்துக்குள்ள என் விரலை விட்டு அவர் விலாவின என் கைய போட்டு அதுக்கு பிறகுதான் நான் நம்புவேன். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் ஆண்டவர் வச்சு நடத்தி வீட்டில் அவர்கள் மகிமையில பிரவேசித்ததற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த தோமா தான் இந்தியா வரைக்கும் போய் சுவிசேஷத்தை அறிவித்து கிறிஸ்துக்கு சாட்சியாக மறித்தார். அவருடைய கைகளில் உண்டான காயத்துக்குள்ள என் விரலை விட்டு அவர் விலாவில உண்டான காயத்துக்குள்ள என் கையை போட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன். இப்ப நான் ஏன் இதை சொல்றேன், இப்படி தோமா மற்ற சீசைகளுக்கு சொல்லும் பொழுது இயேசு அங்கே இருக்கல. ஆனா திரும்ப 8 நாளைக்கு பிற்பாடு, கீழே வாசிய, திரும்ப 8 நாளைக்கு பிற்பாடு திரும்பவும் அறை பூட்டியிருக்க உள்ள வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லிட்டு டைரக்டாக தோமாவோட பேசுறார். இயேசு சொல்லி என்ன சொன்னாரு, தோமாவே இதோ இங்கே என் கைகளை பார், உன் கையை நீட்டி உன் விரலை என் காயத்துக்குள்ள போடு. அவ விசுவாசியராமல் விசுவாசியாரு. இப்ப நான் சொல்ல வந்த காரியம் என்னென்றால், தோமா இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது இயேசு அங்க இருக்கல். ஆனா திரும்ப எட்டு நாளைக்கு பிற்பாடு இயேசு அப்போஸ்தலருக்கு தரிசனமாகும் பொழுது டைரக்டாக தோமாவுக்கு சொல்றாரு, உன் விரலை இங்க போடுன்றார். அப்படியானால் இவன் பேசின அனைத்து வார்த்தைகளையும் ஆண்டவர் இயேசு கேட்டுக்கொண்டிருந்தாரா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. இப்ப நான் உங்களுக்கு சொல்ல வர காரியம் என்ன, நானும் நீயும் பேசுகிற கதைக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆண்டவர் கேட்டுட்டே இருக்கிறார். கேட்டுட்டு இருக்கிறது மாத்திரமல்ல, மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆகவே தேவனுக்கு பயப்படு, உன்னை உண்டாக்கின தேவனுக்கு பயப்படு. கண்டதையும் கதைக்காத, கண்ட மாதிரி கதைக்காத. ஆத்திரம் வந்தால் கதை, கோபம் வந்தால் என்ன கதைக்கிறதுன்னு கதைக்காத கதைக்காதபடி கவனமாயிரு. முட்கோபி மதிகேட்டை செய்கிறார், முட்கோபி மதிகேடு என்று வேதம் சொல்றது. ஆத்திரம் நம்முடைய கண்களை மறைக்கும் பொழுது நாம என்ன கதைக்கிறோம் என்பதை நிதானித்து நாம கதைக்கப்பட்டுக்கணும். சோ என்னாவட்டே நாம என்ன கதைக்கிறது எல்லாத்தையும் கதைச்சிட்டு நாம கண்ணு மூடி இருக்கக்கூடாது. இப்ப என்ன கவனிங்க, தேவன் ஒருவர் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோமே. ஆகவே நாம் கதைக்கிற கதைகளை குறித்து நாம் கவனமாக இருக்கணும். என்ன கவனிங்க, நேரிலேயானாலும் சரி, டெலிபோன்லேயானாலும் சரி, நாம என்னத்தை கதைச்சாலும் ஒருவர் கேட்டுட்டு இருக்க. தம்பி தங்கச்சி அண்ணன் மாதிரி அக்கா மாதிரி தங்கச்சி மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன், என்னை சேர்த்துதான். நீ என்ன தனியே இருந்த ரெண்டு பேரோட நேரம் இருந்தாலும் சரி, தொலைபேசியில டெலிபோன்ல இருந்தாலும் சரி, என்ன கதைச்சாலும் என்ன பேசினாலும் தேவன் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருக்கா என்பதை நீ மறந்துடா. பல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 3:16 என்ன சொல்லப்படுறது, கர்த்தருக்கு பயப்படுபவர்கள் படிக்கும், கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வதை கர்த்தர் கவனித்து கேட்பார். தேவனுடைய பிள்ளைகள், சரி உலகத்தை விழுங்கய்யா, தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் ஒருவரோடு ஒருவர் கதைக்கிற கதைகளை தேவன் என்ன செய்யறாரு, கவனித்து கேட்கிறார். அப்ப தேவன் நாம் கதைக்கிற கதையெல்லாம் வார்த்தையெல்லாம் கேட்கிறார் என்கிற சத்தியத்தை சரியாக நாம அறிந்திருப்போமாக இருந்தா நாம இப்படி கண்ட மாதிரி நாம கதைப்போமா? ஆகவே நான் சொன்ன தேவனுக்கு பயந்த மனுஷனோட வார்த்தையில நாம கண்டுபிடிக்க முடியும். அவ கண்ட மாதிரி கதைக்க மாட்டான். கோபம் வந்தாலும் தேவனை துக்கப்படுத்தி ஒரு வார்த்தை பேச மாட்டான். சபையில நாம எல்லோரும் ஒருவேளை வாரத்துக்கு ஒரு தடவை கண்டு கதைக்கலாம், ஆனா வீட்டில் நாம எப்படி கதைக்கலாம்? கோபம் வராத மனுஷனே கிடையாது, எல்லாருக்கும் கோபம் வரும். ஆனா கோபம் வந்தாலும் பாவம் செய்யாதுங்கன்னு வேதம் தெளிவாய் சொல்லும். சோ கோபம் வந்துவிட்டால் நம்முடைய வார்த்தைகளை நாம கவனமாக இருக்கணும். கண்ட மாதிரி எல்லாம் நம்ம கதைக்க கூடாது. வீட்டில் உங்க பிள்ளைகளுக்கு குறித்து என்ன சாட்சி சொல்லுவார், வீட்டில் உங்களுடைய பிள்ளைகளுங்களை குறித்து என்ன சாட்சி சொல்லுவார்? எங்களுடைய அம்மா ஒரு பயபக்தி உள்ள தாயின்னு சொல்ல முடியுமா? அல்லது என் தகப்பன் ஒரு பயபக்தி உள்ள தகப்பன் என்று பிள்ளைகள் சாட்சி சொல்ல முடியும்? என்னை சேர்த்து தான் பிரசங்கம் பண்றேன். நாம் கதைக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் தேவன் கேட்கிறார். சோ தேவனுக்கு பயப்படுறதுன்றது தேவன் பார்க்கிறார், தேவன் கேட்கிறார். நம்பர் 3, தேவன் அறிகிறார். God knows everything, even whatever in my heart right now also. தேவன் அறிகிறார். திரும்பவும் நான் சொல்லி அனுப்புறேன் என்ற செய்தியில், தேவ பயம் என்கின்றது தேவன் பார்க்கிறார், தேவன் கேட்கிறார், தேவன் அறிகிறார். என்னத்தை அறிகிறார்? என் இதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அவர் அறிகிறார். இதை குறித்து ஏராள வசனம் வேதத்தில் இருக்கு. அவருடைய இமைகள் நம்முடைய நினைவுகளை சோதித்தறிகிறது எழுதப்பட்டு, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு மனுஷனை உண்டாக்குறதுக்காக அவர் விசனப்பட்டார். நோவாவின் ஜலப்பழத்தை கொடுத்துட்டு வாசிக்கப்படுது இல்லையா? மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பாக பொல்லாததாக இருந்தது. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் தேவனுக்கு முன்பாக பொல்லாததாக சீர்கட்டதாக இருந்தபடியால் மனுஷனை உண்டாக்குறதுக்காக தேவன் விசனப்பட்டாரா? முடிவு நியாய தீர்ப்பு ஜலப்பொருளை. அவர் தேவனை நாம விசனப்படுத்த கூடாது. மிக அன்போடு பணிவோடு நான் சொல்றேன், தேவனை விசனப்படுத்துகிறார். அதுக்கு பிறகு உங்க வாழ்க்கையில் அப்பீல் கிடையாது. யாரும் நம்மளை பிற்பாடு பாதுகாக்க முடியாது. கிருபியாக ஆண்டவர் நமக்கு தந்த ரட்சிப்பை காத்துக்கொண்டு கர்த்தருக்கு முன்பாக பயபக்தியாக தாழ்மையாக இருந்து சுத்தமாக வாழ்ந்து அவர் சித்தத்தை செஞ்சுட்டு போயிடும். வேற என்னத்தை நாம காண போறோம்? வேற என்னத்தை தான் செய்ய போறோம்? வாழ்வு ஒன்று, வாழ்வது உமக்கு, வேற எந்த விருப்பமும் வேண்டும் வேண்டாம். பரிசுத்தரே, பரிசுத்தப்படட்டும் உம் நாமம் என் வாழ்வில் என்றார். சோ தேவன் அறிகிறார், God knows whatever in my heart even right now. இதை குறித்து வேதம் வசனம் என்ன சொல்றது படிங்க, 139 சங்கீதம் வாசிங்க, முதலாம் இரண்டாம் வசனம்.
கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர்.
என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். இது பாருங்க, எல்லாரும் சேர்ந்து இருக்க வாசிங்க, எல்லாரும் படிங்க, தயவுசெய்து எல்லாரும் எடுங்க, இப்ப எல்லாரும் சேர்ந்து நான் வாசிப்போம் இருக்க, ரைட், படிங்க. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். திரும்ப படிங்க, கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். சோ யாரை? என்னையும் உன்னையும்.
என் உட்கார்தலையும் என் எழுந்திருத்தலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறீர்.
என் உட்கார்தலையும் எழுந்திருக்க அறிந்திருக்க, அது மாத்திரம் இல்லை, என் நினைவுகளை தூரத்தில் இருந்து நீர் அறிகிறீர். சோ இப்ப என்ன கவனிங்க, இங்க தேவ பிள்ளைகளாக தேவ சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிற உங்களுடைய என்னுடைய நினைவுகளை இப்பொழுதையும் தேவன் ஆராய்ந்து அறிகிறார் என்பதை மறக்காது. என்னதான் தேவ, நான் முதல் சொன்னது போல தேவோட வசனம் நமக்குள்ள செயல்பட போறதுக்கு காரணம் என்ன? தேவோட வசனத்தை நாம சரியா கேட்கிறது இல்லை. சோ இங்க நம்ம இருப்போம், நினைவுகள் வேற எங்கேயோ சஞ்சரிக்கும். உலகத்தில் மிக அதிகமாக அதிவேகமாக பறக்கிற விமானம் வேற எங்கும் இல்லை, நமக்கு தான் இருக்கு, நம்ம மனம்தான் இங்க இருக்கு. திடீர்னு பார்த்தா யாழ்ப்பாணத்தைக்கும் அரபிய சிட்டி ஹியர் ஆயிடும். இப்ப நினைவுகள் எங்கேயோ சஞ்சரிக்கும். ஆகவே என்ன நடக்குது, நமக்குள்ள வேத வசனம் உண்டு போகுது, வந்தபடியே திரும்பி போயிடும். வாழ்க்கையில் தேர் இஸ் நோ சேஞ்ச், நோட் அட் ஆல் இன் அவர் லைஃப். வட மிசரபிள், வந்தபடியே திரும்பி போறோம். தேவோட வசனம் நமக்குள்ள செயல்படுது இல்லை, நாம் அதை சரியா கேட்க முடியாமல் கேட்கிறது இல்லை. சோ தேவன் அறிகிறார். நாம் என்னத்தை நினைத்தாலும் என்னத்தை சிந்திச்சாலும் தேவன் அறிவார். என கரிமானவர்களே, மார்க்கு சுவிசேஷம் 7:20-21 வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்க சொன்னால், மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுபவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளே இருந்து பட்டியல முதலாவது இயேசு சொல்ற காரியம் தெரியுமா? பொல்லாத சிந்தனைகள். அதை கவனிங்க, மனுஷனுடைய இருதயத்து புறப்படுவதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லிட்டு பட்டியல் போட முதல் அவர் சொன்ன வசனம் என்ன தெரியுமோ? மனுஷனிடத்து புறப்படுவது மனுஷனை தீட்டுப்படுத்து, பொல்லாத சிந்தனைகள், பொல்லாத சிந்தனைகள், அசுத்த சிந்தனைகள், அருவறுப்பான எண்ணங்கள் மனசுக்குள்ளே இருக்கு. பட் வெளியில நம்ம பார்த்தா அழகாக ஏதோ உடுப்பெல்லாம் போட்டு தப்பிச்சுப்பாரு. வெளியில பாக்குறவங்களுக்கு ஆ, வாட் எ பியூட்டிஃபுல் லேடி, வாட் எ ஹேண்ட்ஸம் பாய், தட்ஸ் ஆல். ஏன்னா மனுஷ என்ன பாக்குறான்? முகத்தை பாக்குறான். ஆனா தேவன் என்ன பாக்குறாரு? உள்ள, தேவனுடைய உள்ள பாக்குறார். உனக்கு உள்ள, உன் இதயத்துக்குள்ள, எனக்குள்ள, என் இதயத்துக்குள்ள இருக்கிறத தேவன் பார்க்கிறார். உள்ளான மனுஷன், உள்ள பொல்லாத சிந்தனைகள், தேவனுக்கு விரோதமான பாவம், அடுத்தவளுக்கு விரோதமான எண்ணங்கள், மற்றவளுக்கு விரோதமாக நம்மளோட மனசுல நம்ம வச்சிருக்கிற கோப தாபங்கள், பகைகள், கசப்புகள், வெறுப்புகள், இவைகள் தேவனுக்கு விரோதமான பாவம். இப்படிப்பட்டவைகளோடு எப்படி நம்ம பத்தோட பந்தில பங்கு பெறுறது? நீங்களே யோசி, நிதானி, தேவன் அறிகிறார். ஆகவேதான் நன்றாக கவனிங்க, பொல்லாத சிந்தனைகள் நமக்குள்ளே வருவதே இல்லை என்று எவரும் சொல்ல முடியாது. அப்படி நீங்க சொன்னீங்கன்னா நீங்க மனுஷனா இருக்க முடியாது. எல்லாருக்குள்ளேயும் பொல்லாத சிந்தனைகள் வரத்தான் செய்யுது. ஆனா பொல்லாத சிந்தனைகள் வந்தாலும் அவைகளை நம்முடைய இருதயத்தில் தேக்கி வச்சிடாமல் உடனே அவைகளை வெளியேற்றிவிடும். அவைகள் நமக்குள்ள கற்பம் தரிக்காதபடி காத்துக்கொள்ளும். பாவமான நினைவு, நினைவில் நாம கற்பம் தரித்து பாவத்தை புறப்பிக்கிறோம் என்று வேதம் தெளிவாய் சொல்லும். ஆகவே பொல்லாத சிந்தனைகள், பொல்லாத எண்ணங்கள் நம்முடைய நினைவில் வரும் பொழுது தேவன் என்னை அறிகிறார் என்கின்ற தேவ பயம் நமக்குள்ள இருக்குமாக இருந்தால் பொல்லாத நினைவுகளை உடனே நாம வெளியேற்றி விடுவோம். அப்படி இல்லையானால் நான் சொன்ன கேளுங்க, பொல்லாத சிந்தனைகள், அருவறுப்பான எண்ணங்களை தொடர்ந்து உன் இருதயத்தில் நீ வச்சிருப்பாயா இருந்தால் ஒரு நாளைக்கு அது செயலாக வெளியில வந்தேயாக. அத சொல்றது, தலைக்கு மேல பறக்கிற பறவையை நாம தடுக்க முடியாது. ஆனால் அந்த பறவை நம்முடைய தலையில கூடு கட்டாமல் தடுக்க நம்மால முடியும். பொல்லாத சிந்தனைகள் நமக்குள்ள வருவதை நாம தவிர்க்க முடியாமல் இருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட சிந்தனைகள் எனக்குள்ளே வந்தாலும் அவைகளை வைத்து நான் எனக்குள்ள என்ன கற்பம் தெரியக்கூடாது. அசுத்த சிந்தனைகள் வந்தால் தேவன் என் நினைவுகளை அறிவார். அதை நாம அறிவு அப்புறப்படுத்தணும், அகற்றணும். சத்துரு நம்முடைய இருதயத்தில் அசுத்த சிந்தனைகளை விதைக்கிறதுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது. அருவறுப்பான நினைவுகள் நம்முடைய இருதயத்தில் வந்துடக்கூடாது. மற்றவர்களுக்கு விரோதமாக, ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் நம்முடைய மனசுல கசப்புகள், வெறுப்புகள், பகைகளை நாம சுமக்க கூடாது. தேவன் அதை அறிவார், தேவன் அதை காண்கிறார். ஆகவே எப்படி நான் இப்படி இருக்க முடியும்? தேவனுக்கு பயப்படு. காட் நாஸ் எவ்ரிதி. எனக்கு அறிமானவர்களே, தேவன் பார்க்கிறார், தேவன் கேட்கிறார், தேவன் அறிகிறார். நான் சொல்லுவது சத்தியம். தேவ பயம் நம்முடைய வாழ்விலே மிக மிக அவசியம். நான் வாசித்த வசனத்தை திரும்ப ரிமைண்ட் பண்ண விரும்புகிறேன். தொற்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனு புத்தடை இருதயம் பொல்லாப்பு செய்ய அவர்களுக்குள்ள துணிகரம் கொள். நீ அப்படி இருந்துற, துணிகரமாக பாவம் செஞ்சிட, துணிகரமாக பொல்லாப்பு செஞ்சிட. பிகாஸ் தேவன் சிங்காசனத்தில் இருக்கிறார். உன்னை உண்டாக்கின தேவன் என்றைக்கும் அவர் சிங்காசனத்தில் இருக்கிறார். உன்னை நியாயம் தீர்க்க போகிறோம். என்னையும் உன்னையும் நியாயம் தீர்க்க போகிறோம். பயப்படு. ஒரு நாளைக்கு நீ அவரை தரிசிக்க போற. மனைவியும் வர முடியாது, புருஷனும் வர முடியாது, பிள்ளையும். தனிப்பட்ட விதத்தில் நீ தேவனை சந்திக்கிற நாள் உண்டு உண்டு. தனிப்பட்ட விதத்திலே நீ தேவனை சந்திக்கிற ஒரு நாள் உண்டு. தனிப்பட்ட விதத்திலே உனக்கு ஒரு நியாய தீர்ப்பு நாள் உண்டு, எனக்கு ஒரு நியாய தீர்ப்பு நாள் உண்டு. ஆகவே தேவனுக்கு பயப்படு. தேவனுக்கு பயப்படுற பயம் என்றால் என்ன? டைரக்ட் ஆன்சர் பைபிள் சொல்லுது. நீதிபதிகள் புஸ்தகம் படி. நீதிபதிகளின் புஸ்தகம் 8:13 சீக்கிரம் வாசிக்க, சீக்கிரம். 8:13
தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம்.
பாருங்க, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற பயம். சில பேர் ஏதோ எல்லாம் விளங்க கொடுக்கறாங்க, எனக்கு தெரியல. ஆனா பைபிள் தெளிவாய் சொல்லுது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற பயம். படிங்க.
தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தியையும் தீய வழியையும் புரட்டுவாயையும் நான் வெறுக்கிறேன்.
கவனிங்க, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்று சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்குது.
பெருமையையும்,
பெருமை
அகந்தேயும்,
அகந்தை
தீய வழியையும்,
தீய வழியை
புரட்டுவாயையும்,
புரட்டுவாய்
நான் வெறுக்கிறேன்.
சோ தீமை பாவம். தேவ பயம் என்றால் என்ன? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற பயம். இப்படியே வச்சுட்டு அதே 16 அதே நீதிபதி புத்தகம் 16:6
கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவிர்த்தியாகும். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள்.
கர்த்தருக்கு பயப்படுதுனால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார். சோ தேவனுக்கு பயப்படுற மனுஷன் பாவத்தை விட்டு விலகுவார். தேவனுக்கு பயப்படுற மனுஷன் பரிசுத்தமாக வாழுவார். ஆகவே மாம்சத்திலும் ஆவியிலும் இருக்கிற அசுசிகள் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தெய்வ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். ஏனென்றால் நாம் போற இடம் பரிசுத்தமான இடம். பரலோகம் என்றாலே பரிசுத்தம், நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட இடம். நாம் தரிசிக்க போகிற தேவன் மகா பரிசுத்தர். சேரக்கூடாத ஒளியில வாசமாக இருக்கிறோம். சேரக்கூடாத ஒளி, ஒரு மனுஷனும் சேர முடியாத ஒளியிலே வாசமாக இருக்கிற தேவன். சோ நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதி, ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தாவை நாம் தரிசிக்க போகிறோம். அவர் சமூகத்தை தொழுது கொள்ள போறோம். ஆகவே இந்த பூமியிலேயே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த வாழ்நாள் நாளிலே நாம் தேவனுக்கு ஏற்ற விதமாக நம்மை நாம் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். தெய்வ பயத்தோடு பரிசுத்தமாக்குதலை பூர்ணப்படுத்தி பரலோகத்தில் பிரவேசிக்க நம்மை தேவனுக்கு பரிபூர்ணமாக நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும். உலகத்தில் இருக்கிற மனுஷர்களை பார்த்து பார்த்து நமக்கு சுத்தலும் இருக்கிற ரசிக்கப்படாத மக்களுடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள கூடாதவைகளையெல்லாம் கற்றுக்கொண்டு கர்த்தரை துக்கப்படுத்துகிற காரியத்திலிருந்து நம்மை காத்துக்கொள்வோம். ஆகவேதான் வேதம் சொல்றது, எல்லா காவலோடும் உன் இதயத்தை காத்துக்கொள், அதுல இருந்து என்ன பொறுப்பு ஜீவ ஊட்டு புறப்படுமா. இதை கருமானவர்களே, இது ஒரு பெரிய கருப்பொருள், இதை குறித்து மனித்தியாலமாக பேசலாம். ஆனால் நான் சொல்ல வேண்டிய காரியங்களை சுருக்கமாக சொல்லி முடிக்க முயற்சிக்கிறேன். தேவ கர்த்தருக்கு பயப்படுற பயத்தினால வருகிற ஆசீர்வாதங்களை குறித்து பைபிளில் அநேகம் சொல்லப்பட்டது. ஸோ அவைகளை குறித்து நான் சொல்ல விரும்பல, கர்த்தருக்கு சித்தமான. ஆனால் நான் முடிக்கிறதுக்கு முதல் என் தலைக்கு பெற்றுவிட்ட தேவ பயமும் தேவ மனுஷன் சொன்னேன். ஸோ பைபிளில் இருந்து தேவனுக்கு பயந்து நடந்த ஒரு சில மனுஷர்களை மெதுவாக தொட்டு நாம் முடிக்கலாம்னு சொல்லி ஆண்டவர்களை விரும்புகிறேன். சரி, இப்ப முதலாவதாக ஒரு தேவ மனுஷரை நாம் பார்த்து பார்ப்போமே. சரி, இப்ப படிங்க யோபு புஸ்தகம், சீக்கிரம் பாரு. யோபு புஸ்தகம் முதலாம் அதிகாரம், முதலாம் வசனத்தை படிங்க. முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம், சீக்கிரம். யோபு புஸ்தகம் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம்.
உத்தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாயிருந்தான்.
உத்தமனும் சன்மார்க்கனும் நல்ல கவனிக்க, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறோம். நல்ல கவனிக்க, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறோம் அப்படி இருக்க பாருங்க பைபிள்ல. சோ அப்படி அர்த்தம் என்ன, தேவனுக்கு பயப்படுறவன் பாவத்தை விட்டு விலகுவான், பாவத்தை விட்டு விலகிறவன் தேவனுக்கு பயப்படுறான். This is truth. தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகிறவன் சொல்லி எட்டப்படி எட்டாம் வசனத்தை.
கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாதனாகிய யோவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறோனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை.
ஒருத்தனும் இல்லை. என்னே சாட்சி பார், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற அவனைப் போல பூமியில வேறு ஒருத்தனும் இல்லை. அப்ப தேவன் சாட்சி கொடுக்கிறார் மனுஷனை குறித்து. யோபு குறித்து தேவன் பிசாசோட சேலஞ்ச் பண்றார். இதற்கு பிற்பாடுதான் அவருடைய வாழ்வில் என்ன செய்யறார், பிசாசு செயல்பட ஆண்டவர் அறுபதி அடிக்கிறார். சோ ரெண்டு காரியம் யோபுடைய வாழ்க்கையில ரெண்டு முக்கியமான காரியத்தை நான் சொல்ல முடியும். ஒன்று, பிசாசுடைய நோக்கம் என்னவென்றால், நல்ல கவனிங்க, பிசாசு யோபுவை சோதித்த பிரதான நோக்கம் என்னவென்றால், யோபு தேவனை தூஷிக்கணும். உன் கையை நீட்டி அவனை தொடும், அப்பொழுது அவன் உண்மை தூஷிக்கானோ பாவம். சோ யோபுவை குறித்து பிசாசுடைய நோக்கம் என்ன, தேவனை அவன் தூஷிக்கணும். சோ இதைத்தான் யோபுக்கு அவனை செய்ய முடியாமல் அவன் மனைவி மூலமாக அதை ரீச் பண்றான் பிசாசு. அவ என்ன சொல்ல தெரியுமா, தேவனை தூசித்து ஜீவனை விடும். பாருங்க பிசாசு எப்படி செயல்படுறான்னு சொல்ல, மனைவி யோபுவை பார்த்து சொல்றா, இன்னும் உங்களுடைய உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடு, செத்துப்போ. யார் சொன்னது, சொந்த மனைவி. அந்த அந்த கணப்பொழுதுல சத்துரு மனைவியை பயன்படுத்தி விட்டார். பாரு, தேவன் மனுஷனை பாவிக்கிறார், அதே போல பிசாசும் தன் செயல்களை நிறைவேற்றுவதற்காக மனிதர்களை பயன்படுத்துகிறார் என்கின்ற உண்மையான சத்தியத்தை நீ அறிஞ்சு கொள்ளும். நான் சொல்லுவார், உன்னையும் பிசாசு பயன்படுத்துறது நீ இடம் கொடுக்க கூடாது. நீ தேவனுடைய மனுஷன், தேவனுடைய மனுஷி, தேவனுக்கு பயன்பட வேண்டிய நீ பிசாசு உன்னை பயன்படுத்துறது நீ இடம் கொடுக்க கூடாது. அவதான் வேதம் சொல்றது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்திருங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். குறித்த ரெண்டு குறிப்பு, ஒன்று பிசாசின் நோக்கம் யோபு எப்படியாவது தேவனை தூசிக்கணும் என்று. ஆனால் என்னதான் அவன் ட்ரை பண்ணாலும் அதை அவன் செய்யவே இல்லை. சோ யோபுடைய வாழ்வில் நாம் பார்க்கிறோம், அவன் தேவனுக்கு பயந்து நடக்கிறவனாக இருந்தான். இதை குறித்து வேத தடிவாய் சொல்றது, அவன் தன் உதடுகளினாலே பாவம் செய்யல. எல்லாவற்றையும் இழந்தார், பிள்ளைகளையும் இழந்தார், வீட்டில் உடல் முழுவதும் வியாதி தான், நோ ஹோப், எப்பக்கமும் நெருக்கந்தான், காரிருள் சோழ்ந்திரு. ஆனால் தன் வாயினால் அவர் பாவம் செய்யல், ஆண்டவர் தூஷிகள். இப்படியெல்லாம் நான் உத்தமனாக வாழ்ந்தேனே, நான் உத்தமமாக இவ்வளவு காலமும் வாழ்ந்ததுனால எனக்கு என்ன பிரயோஜனம் என்று அவன் ஆண்டவரை பார்த்து கேட்கல. உத்தமத்தில் உறுதியாக இருந்தான், தேவனை அவன் தோஷிக்கல. அவன் தேவனுக்கு பயந்து நடக்கிறவனாக தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற அவனு போன பூமியில ஒருத்தர் இல்லையன்னு சொல்லி ஆண்டவரே அவனை குறித்து சாட்சி சொன்னார். சோ அது மாத்திரம் இல்ல, இவன் இருக்கிற ஒரு பெரிய பியூட்டி என்னவென்றா கவனிங்க, இவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஏழு பிள்ளைகள் அவருடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் வீட்டுல பிறந்து செய்வான். இப்ப யோபு என்ன செய்வான் தெரியுமோ, யோபு தேவனுக்கு பயந்து நடக்கிற மனுஷன் என்பதை நன்றாக கவனிங்க. அவர் என்ன செய்வார்ன்றா, பிரிந்து முடிஞ்சு பிள்ளைகள் போன பிற்பாடு இவன் போய் தேவனுக்கு முன்பாக நிற்பான். தகப்ப உண்மையா எனக்கு பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, பிள்ளைகள் விருந்து முடிச்சுட்டு வீட்டை போயிடுவாங்க, ஆனா தகப்பன் தேவனுக்கு என்ன தெரியும், ஒருவேளை என் பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்திருப்பார்களோ, தகப்பன் அவன் உள்ளம் எப்படிப்பட்டதுன்னு யோசிப்பாரு. தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன், என் பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சிடக்கூடாது என்று அவன் இது துடிக்குதுவாரு. அவன் தேவனுக்கு முன்பாக போய் நின்று தன் பிள்ளைகள் பிள்ளைகளுக்காக என்ன செய்வோம் பலியிடுவான். இதை பார்த்த பிசாசு போய் ஆண்டவரே என்ன சொல்றான் தெரியுமோ, விருதாபாகவா உமக்கு பயந்து நடக்கிறான் அப்படி இருக்கல்லவா, படிங்க அந்த வசனத்தை, விருதாபாகவா யோபு உமக்கு பயந்து நடக்கிறான்.
அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதி உத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லை.
யோபு விருதாவாகவா உமக்கு பயந்து நடக்கிறான், அவ ஏதோ ஒரு தேவைக்காகத்தான் உமக்கு பயந்து நடக்கிறான் சொல்லி பிசாசு போய் தேவடத்துல குட்டஞ்சாடினான். ஆனா ஆண்டவர் அக்செப்ட் பண்ண, எனக்கு அறிவார்களே, தன் பிள்ளைகளுக்காக அவன் தேவனு சமூகத்துல நின்று தேவனுக்கு பயந்து தேவனுக்கு முன்பாக அவன் பழி செலுத்துறான். இதனால என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, அவனையும் அவன் குடும்பத்தை சுத்தி ஆண்டவர் ஒரு வேலியை போட்டார். சோ அந்த வேலியை எடுத்து ஆண்டவராக எடுத்தபடியால் தான் பிசாசு உள்ள போக முடியாது. அதாவது தேவன் பிசாசுக்கு பெர்மிஷன், அதாவது அனுமதி கொடுத்தபடியால் தான் சத்துரு சாத்தான் யோபுவை தொட முடிந்தது, பிள்ளைகளை தொட முடிந்தது. ஆனால் தேவன் இடம் கொடுக்காத பட்சத்தில் நடந்திருக்கவே மாட்டார். ஆகவே சத்துரு தேவனிடத்திலிருந்து அனுமதி பெற்று அவன் குடும்பத்தை தாக்கியிருக்கிறான். ஆனால் இவர் தேவனுக்கு பயந்து நடக்கிற மனுஷனாக இருந்தபடியால் தேவன் அவன் குடும்பத்தை சுத்தி வேலி அடைத்து பாதுகாத்தேன்னு சொல்லி வேதம் தொழிவாய் சொல்லு. இதை அந்த கவனிங்க, இந்த பாதுகாப்பின் வேலி தேவன் யோபுவையும் அவன் குடும்பத்தை சுத்தி போட்டிருக்கிற பாதுகாப்பின் வேலி இருக்கலவா, இது மனுஷனுடைய கண்களுக்கு தெரியாது, ஆனா பிசாசுக்கு அது தெரியும். நல்ல விளைக்கும். இப்ப ஒரு தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷனுடைய வீட்டை அவருடைய குடும்பத்தை சுத்தி தேவன் ஒரு பாதுகாப்பு வேலி போடுறார். அது என்ன பாதுகாப்புனா, பிசாசு அந்த குடும்பத்திலே நுழையாதபடி, பிசாசு அந்த குடும்பத்தில் நுழைந்து அந்த குடும்பத்தின் சமாதானத்தை ஆரோக்கியத்தை சுபலத்தை கெடுக்கிறதுக்கு பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடி ஆண்டவர் அவர்களை சுத்தி ஒரு வேலி போடுறார். இது மனுஷனுடைய கண்களுக்கு தெரியாது, ஆனா பிசாசுக்கு தெரியும். ஆகவேதான் அவன் போய் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறான். ஆண்டவரே அவன் விருதாவாகவா உண்மை சேவிக்கிறான் அப்படின்னு சொல்லி போய் ஆண்டவரிடத்துல போய் முறையிடுறான். அப்ப தேவன் அதுக்கு பிறகு இடம் கொடுத்த பிற்பாடுதான் அவன் உள்ளே பிரவேசித்து அவன் பிள்ளைகளை கொலை செய்யறான். அவன் சரத்துல வியாதியை கொடுக்கிறான். ஆகவே நான் உங்களுக்கு சொல்ற காரியம் என்றால், தகப்பன் குடும்ப தலைவன் தேவனுக்கு பயந்து நடக்கிறார். 128 சங்கீதம் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவர் எவனோ அவன் பாக்கியவன். நான் சொல்ல வேண்டியது என் கடமை, ஆகவே சொல்றேன். ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும் புருஷர்களும் மிக கவனமாக கவனிக்க வேண்டியது, தேவனுக்கு பயந்து அவர் வழிகளிலே நம்ம நடப்பமாக இருந்தால் நம் பிள்ளைகளும் மனைவி பிள்ளைகள் குடும்பம் பாதுகாக்கப்படுவார். குடும்ப தலைவன் தேவ பயமில்லாம நடப்பானாக இருந்தால் அந்த குடும்பத்தில் தேவ பாதுகாப்பு இருக்கும்படி நாம நம்ப முடியாது. ஏனென்றால் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ, சோ குடும்ப தலைவர் கர்த்தருக்கு பயந்து அவன் வழிகள் நடக்கிறவனோ அவன் பாக்கியவான். அதுக்கு கீழே அதுக்கு பிறகு சொல்லப்படுது, உன் கைகளின் பிரயாசத்தில் சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி கணிதர திராட்சை பொடியை போல இருப்பார், உன் பிள்ளைகள் ஒளிவு மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவார் என்று அந்த சங்கீதம் தெளிவு வாசிக்கும். ஆகவே மனைவி கணிதரும் திராட்சை கொடியை போல இருக்கவும், பிள்ளைகள் ஒளிவு மர கன்றுகளைப் போல பந்திய சுத்திலும் இருக்கவும், குடும்ப தலைவன் புருஷன் ஆனவன் தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைக்கு நடக்கிறவனாக இருக்கும். அப்பொழுது தேவன் அந்த குடும்பத்தை சுத்தி ஒரு பாதுகாப்பு வேலி போடுவார், சத்துரு உட்புக முடியாது. அப்படி உட்புகுவானாக இருந்தால் அவன் தேவனிடத்திலிருந்து அனுமதி பெற்று வரவன், அல்லஸ் அது நடக்கவே நடக்காது. தேவனுக்கு பயந்து தேவனோட வழிகளில் நடக்கிற ஒரு குடும்ப தலைவனுடைய குடும்பத்துக்குள்ளே சத்துரு உட்புக முடியாது. அப்படி உட்புக வேணுமாக இருந்தால் தேவனிடத்திலிருந்து அவன் அனுமதி பெற்றாகும். நான் சொல்றது தயவு செய்து சிந்தி. ஆகவே தேவ பயம் என்றது மிக மிக அவசியமானது. சோ யோபு தேவனுக்கு பயந்து நடந்தான். ஆகவே தன் பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ என்கின்ற தேவ பயம் அவனுக்குள்ள இருக்கிறபடியால் அவன் போய் தேவ சமூகத்தில் நின்று ஆண்டோடு தெரிசித்தான பிள்ளைகளுக்காக பலி செலுத்தான். நல்ல தகப்பன் பாருங்க, அவனிடத்திலிருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அருமையான பாடம். நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் தேவனுக்கு முன்பாக நிற்க, ஒவ்வொரு தகப்பனும் தாயும் பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்திலே என்று அவர்களுக்காக ஜெபம் என்றது மிக மிக அவசியமாக. இரண்டாவதுக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது இன்னொரு காரியத்தை நான் சொல்ல முடிகிறேன். சங்கீத புத்தகம் 34 அதிகாரத்துக்கு வாருங்க, நான் சீக்கிரம் முடிக்கிறேன். சங்கீத புத்தகம் 34 அதிகாரம் அதில் 9 வசனத்தை படிங்க.
கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை.
இந்த சங்கீதத்தில் நீங்க பாப்பிகள் இருந்தால் அடிக்கடி தாவீது தேவ பயத்தை குறித்து குறிப்பிடுறதை நீங்க பார்க்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்தவர்கள், சரிப்பட்டு என்ன சொல்றாரு,
அவருக்கு பயந்தவர்களுக்கு
அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. அதுக்கு அடுத்த வருஷத்தோட சிங்கக்குட்டியை தாட்சியடைந்து பட்டினியா இருக்க கத்திரத்தவர்களுக்கு ஒரு தண்டனை குறைபடாது. 7 வருஷத்து பாப்புகளை கத்திர தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் புரங்கி அவர்களை விடுவிக்கிறார். அது மாத்திரமில்ல, 11 வசனம் சொல்றது, பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுத்தலை உங்களுக்கு போதிப்பேன். சோ இவரு கவனிங்க, தாவீது தேவ பயமுள்ள ஒரு மனுஷனாக இருந்திருக்கார். சோ இதனாலதான் 1 சாமுவேல் புத்தகம் 24 அதிகாரத்தில் நாம பார்க்கும் பொழுது அங்கு ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன நடக்கிறது, ஒரு தடவை சவுல் ராஜா அவன் கெபிக்குள்ள போன பொழுது தேவன் அவன் சத்ருவோட கையிலே கொடுத்தான். இப்ப தாவீது என்ன செஞ்சாரு, சவுளுடைய சால்வையின் பொங்கலை அறுத்து எடுத்து போய்விட்டார். பிற்பாடு அவர் வெளியில போயிட்டு அவர் உரத்த சத்தமாய் சொல்றார், தகப்பனே பாரும், உன் சால்வை நான் அறுத்து கொண்டேன். இதற்கு முதல் அவனோடு இருந்தவர்கள் சவுளை கொல்லுவதற்கு எத்தனை பண்றாங்க, அவங்க சொன்ன தெரியுமோ, இதோ உன் சத்துருவ கையிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார், அவரை கொலை செய்யற இதுதான் அவரை கொலை செய்யற நாள், ஓம்னு சொல்ல நாங்கள் அவனை கொலை செய்யறோம்னு சொல்லு. ஆனா ஒருவரும் சவுளை கொலை செய்யறதுக்கு தாவீது இடம் கொடுக்கவே இல்லை. அது மாத்திரம் இல்ல, அவனும் தாவீதும் சவுளை கொலை செய்யல. கொஞ்சம் யோசித்து பாருங்க, தன்னை கொலை செய்ய தேடுகிறான், தன்னை கொலை செய்ய தேடுகிற ஒரு மனுஷன் ஒரு கண்டுபிடிப்பான இருந்தால் அவனை தப்ப விடுவான். எதிரி ஆனாலும் அவன் என்ன செய்தான், அவரை கொலை செய்யவில்லை. அதற்கு அவன் சொன்ன காரணம் என்ன தெரியுமோ, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கைகளை நான் போட மாட்டேன். என்ன தேவ பாய யோசிச்சுப்பார். இத்தனைக்கும் அவன் ஒரு ஒரு சரியான ஒரு ராஜா இல்லை. ஆனால் தாவீது கருத்து என்ன, தாவீது சொன்ன வார்த்தை என்ன, தேவன் அபிஷேகம் பண்ண மனுஷன் அவன் எப்படியா இருந்தாலும் நான் அவன் மேல கைப்படுவான். என்னை கொலை செய்ய தேடுவனாக இருந்தாலும் எனக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்திருக்கு அவனை கொலை செய்வதற்கு, ஆனாலும் அவன் கொலை செய்யாம விட்டு விட்டான். ஏன் தெரியுமோ, அவன் தேவனுக்கு பயப்படுற மனுஷனாக இருந்தபடியா அதை செய்யல. அது மாத்திரமில்ல, சால்வையை அறுத்தது நிமித்தம் கூட அவன் மனசு அவனுக்குள்ள அடிச்சு கொண்டிருந்தான், எழுதியும் துடிச்சு கொண்டு என்னத்துக்கு, அவ சால்வை அறுத்ததுக்கு கூட. நான் இதை யோசித்து பார்த்து உண்மையில் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சவுலர் சால்வையின் தொங்கலை அறுத்ததற்கு கூட அவனுடைய உள்ளம் அவனுடைய மனம் உள்ளே அடித்துக் கொண்டிருந்தது. எனக்கு அறிமானவர்களே, இதுதான் தேவனுக்கு பயப்படுற மனித பயம். சோ நமக்கு எதிரிகளாக இருந்தாலும் நமக்கு சந்தர்ப்பம் கிடைச்சால் அவரை நம்ம தாக்க கூட. தேவ பயமுள்ள மனுஷன் அப்படி செய்ய மாட்டான். சோ சத்தியத்தை அறிந்து நாம் அதன்படி நாம் வாழணும். சோ சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று ஆண்டவரே சொன்னாரு. சோ சந்தர்ப்பம் கிடைத்தது எதிரிதான், ஆனாலும் அவன் கொலை செய்யவில்லை, எவரும் அவனை கொலை செய்ய இடம் கொடுக்கவும் இல்லை. காரணம், தாவீதுக்குள்ளே இருந்த தேவ பயம்தான். எனக்கு எதிரியாக இருந்தாலும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மனுஷன் ஆயிட்டதே, அந்த அபிஷேகத்துக்கு அவன் மதிப்பு கொடுத்தான். பாரு, தேவனுடைய அபிஷேகத்துக்கு அவன் மதிப்பு கொடுத்தான், அதை கனம் பண்ணினான். அவன் தேவனுக்கு பயப்படுற மனுஷனாக இருந்தபடியால் தன் சத்துருவாக இருந்தாலும் அவனை கொலை செய்ய அவன் வரும்பேன். எவரும் சவுலை கொலை செய்ய ஒரு இடம் கொடுக்கும். எனக்கு அறிமானவர்களே, நமக்கும் நமக்கு நம்ம விரும்பாதவர்கள், நம்மை எதிர்க்கிறவர்களே, நமக்கு சரியான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுது நாம் அவர்களை தாக்கக்கூடாது. ஒரு தேவ பயமுள்ள மனுஷனோ மனுஷியோ அப்படி செய்ய மாட்டான். சந்தர்ப்பம் கிடைத்து விட்டது. என்னை குறித்து கதைச்சவர்களை கதைக்கிறதுக்கு, எனக்கு விரோதமாக செயல்பட்டவர்களுக்கு நான் செயல்படுவதற்கு சரியான சந்தர்ப்பம் நேரம் கிடைத்திருக்குன்னு சொல்லி அப்படி நாம் செய்வமாக இருந்தால் நாம் தேவனுக்கு பயப்படுறவர்கள் அல்ல. சோ நம்மோடு ஒத்துவராதவர்களாக இருந்தாலும் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவோட பிள்ளைகளுக்கு விரோதமாய் நாம் கதைக்கிறது முறுமுறுக்கிறதை குறித்து நாம் கவனமாக இருக்கும். ஒருவரை நமக்கு பிடிக்காதவங்க எல்லாரும் தேவனுக்கு பிடிக்காதவங்கன்னு நாம் நினைச்சிடக்கூடாது. சோ எல்லாரும் தேவோட பிள்ளைகள் தான். அவர் சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கும் பொழுது நாம மற்றவர்களை தாக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட தேவோட பிள்ளைகளை நாம் மதிக்க கற்றுக்கொள்ளணும். அவர்கள் மேலும் தேவோட அபிஷேகம் இருக்கிறது. நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் அவர்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறார். அவை அதுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கும். தேவனுக்கு பயப்படுற மனுஷன் அவ்விதமாக தன்னை காத்துக் கொள்வார். ஆண்டவர் நாமத்துக்கு பயம் உண்டாட்டும். தாவீதுக்குள்ளே அப்படிப்பட்ட தேவ பயம் இருந்தபடியால் அவன் தன் எதிரியையும் கொலை செய்யாமல் விட்டு அந்த அபிஷேகத்துக்கு ஒரு மதிப்பு கொடுத்தார். யோபு தேவனுக்கு பயப்படுற மனுஷனாக இருந்தபடியால் தன் பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்தில் போய் நின்று பலியிடுவார். எனக்கு அருமானவர்களே, நாமும் தேவ பயமுள்ளவர்களாக வாழ்ந்து பரிசுத்தமாக்குதலை தெய்வ பயத்தோடு பூர்ணப்படுத்த கருவோம். கத்தோட நாற்பத்தி பயம் உண்டாடு ஜெர்மனும் எல்லோரும் எழுந்தேன்.